வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட காங்கிரஸ் முன்வர வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு அழைப்பு விடுத்துள்ளார். நெல் கொள்முதல் தொடர்பாக மாநிலங்களுக்கு மத்திய அரசு வழிகாட்டுதல் மட்டுமே வழங்கியதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மக்கள் நலத்திட்டங்கள் தொடர மீண்டும் திமுக அரசு அமைய வேண்டியது அவசியம் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். அஇஅதிமுக ஆட்சி பொறுப்பேற்றால் விவசாயத்திற்கு தடையின்றி மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். இந்தியா அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையிலான மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட காங்கிரஸ் முன்வர வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு அழைப்பு விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்திலும் சட்டப்பேரவையிலும் மகளிர் இடஒதுக்கீட்டு சட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு ஏற்பாடு செய்யவுள்ள நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம் தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேவுக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். கடந்த 2023 ஆண்டு நாடாளுமன்ற இரு அவைகளிலும் இந்த மசோதா ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதை அந்த கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2011 ஆண்டு கணக்கெடுப்பு தரவுகளின் அடிப்படையில் தொகுதி மறுவரையை மேற்கொண்டு 2029 ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு மகளிர் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக அதில் திரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதல் தொடர்பாக மாநிலங்களுக்கு மத்திய அரசு வழிகாட்டுதல் மட்டுமே வழங்கியதாகவும் உத்தரவு எதையும் பிறப்பிக்கவில்லை என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இது தொடர்பாக எழுந்துள்ள விவாதங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் சமூக வலைதளத்தில் விளக்கம் அளித்துள்ளார். பருப்பு மற்றும் சிறுதானியங்களின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் மாநிலங்கள் தங்களது ஊக்கத்தொகை கொள்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை மட்டுமே வழங்கப்பட்டதாகவும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். மாநிலங்கள் தங்களது விவசாய கொள்கைகளை தேசிய முன்னுரிமையுடன் இணைத்து செயல்பட வேண்டும் என்பதே இதன் நோக்கம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்தில் தற்போது அமல்படுத்தப்பட்டு வரும் மக்கள் நலத்திட்டங்கள் தொடர மீண்டும் திமுக அரசு அமைய வேண்டியது அவசியம் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தூத்துக்குடியில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் திமுக இடம்பெற்றிருந்தபோது தமிழகத்திற்கு தேவையான பல முக்கியமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். சேலத்தில் புதிய ரயில்வே கோட்டம் அமைத்தது, கோவை மதுரை விமான நிலைய விரிவாக்கம், நீர்வழி போக்குவரத்து வசதிகள் உள்ளிட்டவை அதில் அடங்கும் என்றும் அவர் கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் மாநிலத்தில் பழைய பேருந்துகள் மாற்றப்பட்டு புதிதாக 10,000 பேருந்துகள் சேர்க்கப்பட்டதையும் திரு ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் அஇஅதிமுக மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்றால் விவசாயத்திற்கு தடையின்றி மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பூம்புகார் அருகே செம்மனார்கோவில் பகுதியில் நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டபோது அவர் இதனை தெரிவித்தார். கங்கை நதியை புனரமைப்பது போன்று காவிரி நதியை புனரமைக்க மத்திய அரசிடம் அஇஅதிமுக சார்பில் வலியுறுத்திய போது அடுத்த ஆண்டே நடந்தாய் வாழி காவேரி திட்டத்தை குடியரசுத் தலைவர் அறிக்கையில் இடம்பெறச் செய்தவர் பிரதமர் திரு நரேந்திரமோடி என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு மத்திய அரசு அத்திட்டத்திற்கு 11,600 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் காவிரி நதி புனரமைக்கப்பட்டால் குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் தூய்மையான நீர் கிடைக்கும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் கிராமப்புற மக்களுக்கு ஏற்கனவே கிடைத்த வேலைவாய்ப்பு குறைந்துள்ளதாக மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் நேற்று தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், திமுக ஆட்சி அறிமுகப்படுத்திய மக்கள் நலத்திட்டங்களால் பெண்கள் மற்றும் மாணவர்கள் அதிக அளவில் பயனடைந்து வருவதாக தெரிவித்தார். விவசாயிகளுக்கு வாக்குறுதி அளித்தபடி தொடர்ந்து இலவச மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாகவும் எனவே மாநிலத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என்றும் திரு வைகோ நம்பிக்கை தெரிவித்தார். மக்களுக்கு எதிராக செயல்படும் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் அஇஅதிமுகவுடன் கூட்டு சேர்ந்துள்ளதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் மன்னார்குடி ஆகிய இடங்களில் நேற்று வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், டெல்டா பகுதிகள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டபோது முதலமைச்சர் நேரில் வரவில்லை என்று குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியில் நலத்திட்டங்களை விட முறைகேடுகள்தான் அதிகமாக நடைபெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. இனி தேர்தல் களம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தொகுதி வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் இந்த தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது நாமக்கல் மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதிகள்.
சேலம் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு 1997 ஜனவரி 1st உருவான நாமக்கல் மாவட்டம் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 17,00,000 மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர். மாவட்டத்தில் 2005 முன்பு ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், திருச்செங்கோடு, கபிலர்மலை, சங்ககிரி என 6 சட்டமன்ற தொகுதிகள் இருந்த நிலையில் 2006 தொகுதி மறுசீரமைப்பின் போது சங்ககிரி தொகுதி சேலம் மாவட்டத்துடன் இணைக்கப்பட்டது. அதிலிருந்த மல்லசமுத்திரம், எலச்சிப்பாளையம் பகுதிகள் திருச்செங்கோடு தொகுதியுடன் இணைக்கப்பட்டு அந்த தொகுதி இரண்டாக பிரிக்கப்பட்டு குமாரபாளையம் என்ற புதிய சட்டமன்ற தொகுதி அப்போது உருவாக்கப்பட்டது. தற்போது ராசிபுரம் தனி, சேந்தமங்கலம் பழங்குடியினர், நாமக்கல், பரமத்திவேலூர், திருச்செங்கோடு, குமாரபாளையம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. நாமக்கல் மாவட்டத்தில் 13,23,753 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஆண்கள் 6,41,118 பேர், பெண்கள் 6,82,427 பேர், இதரர் 208 பேர் உள்ளனர். இவர்கள் வாக்களிக்க 720 இடங்களில் 1,781 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 138 பதட்டமான வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பை பலப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் தினந்தோறும் 6 கோடி முட்டைகள் உற்பத்தியாகும் கோழிப்பண்ணை தொழிலுக்கு தனி மண்டலமும், லாரி தொழிலுக்கு நல வாரியமும் அமைக்க வேண்டும். காவேரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய ஆறுகளை இணைத்து காவிரி பாயாத பகுதிகளிலும் குளம் குட்டைகளை நிரப்பி நீராதாரத்தை பெருக்க வேண்டும். நெய்மணக்கும் ராசிபுரத்தில் வளர்ச்சிக்கேற்ப நகரத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை உள்ளது. மேலும் மூலிகை வளங்கள் நிறைந்த கொல்லிமலையை தன்னகத்தை கொண்ட சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் மரவள்ளி, வாழை உள்ளிட்ட வேளாண் தொழில்கள் வளர்ச்சியடைய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும். பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதியில் பிளிக்கல்பாளையம், கொடுமுடி இடையே காவிரி ஆற்றில் உயர்மட்ட பாலம் கட்ட வேண்டும். மீண்டும் அங்கே வெற்றிலை ஆராய்ச்சி நிலையம் கொண்டு வர வேண்டும் என்றும் கூறுகின்றனர். ஆழ்குழாய் கிணறுகள் அமைக்கும் லாரிகளும் ஜவுளி தொழிலும் நிறைந்த திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் தொழில்களுக்கான வளர்ச்சியை உறுதி செய்ய வேண்டும் என்றும் எதிர்பார்க்கின்றனர். குமாரபாளையம் தொகுதியில் காவிரி ஆற்றுநீர் மாசுபடுவதை தடுக்க சாய சலவை ஆலைகளுக்கான தனியாக பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை அங்கு உள்ளது. மொத்தம் 132 வேட்பாளர்கள் களத்தில் உள்ள நிலையில் கோடை வெயிலுக்கு இணையாக அரசியல் கட்சிகளின் பிரச்சாரமும் சூடுபிடித்துள்ளது. ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜக வேட்பாளர் SD பிரேம்குமார், மாநில அமைச்சர் மா மதிவேந்தன் ஆகிய 2 மருத்துவர்கள் நேரடியாக களம் காண்கின்றனர். சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக வேட்பாளர் சி சந்திரசேகரன் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான கு பொன்னுசாமியின் மகள் பூமலரை எதிர்கொள்கிறார். நாமக்கல்லில் அதிமுகவில் ஸ்ரீதேவி PS மோகன், திமுகவில் KP ராணி ஆகியோரும், பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் SR, திமுகவின் KS மூர்த்தி உள்ளிட்டோர் போட்டியிடுகின்றனர். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் திமுகவில் அங்கம் வகிக்கும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ER ஈஸ்வரன், அதிமுக வேட்பாளர் SRMT சந்திரசேகர், குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வரும் அதிமுக முன்னாள் அமைச்சர் பி தங்கமணி, திமுக வேட்பாளர் எஸ் பாலு உள்ளிட்டவர்கள் போட்டியிடுகின்றனர். அத்தோடு 6 தொகுதிகளிலும் நாம் தமிழர், தமிழக வெற்றிக் கழகம், சுயேட்சைகள் ஆகியோரும் பேரவை பெருவிழாவின் அங்கமாக உள்ளனர். அரசியல் கட்சிகள் அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள், அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் வேட்பாளர்கள் வழங்கிய வாக்குறுதிகள் ஆகியவற்றை அலசி ஆராய்ந்து வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை தேர்தல் திருவிழாவின் முக்கிய நாளான April 23 செலுத்துகிறார்கள். May 4 வெளியாகும் தேர்தல் முடிவுகள் அடுத்த 5 ஆண்டுகால அரசியல் நிலைப்பாடுகளை நிர்ணயம் செய்யும் என்றே எதிர்பார்க்கலாம். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
இருவரிச் செய்திகள். ஈரானுடன் கடல் மார்க்கமாக வர்த்தக உறவு கொண்டுள்ள நாடுகள் மீதான பொருளாதார தடை இன்று முதல் அமலுக்கு வரும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. லெபனான் மீதான தாக்குதல் தொடரும் என்று இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளார். இந்தியாவில் பெரும்பாலான சரக்கு கப்பல்கள் ஹோர்மோஸ் நீரிணை வழியாக பயணிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 1,353 பேர் நேற்று தபால் வாக்குகளை செலுத்தினர். உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவில் சித்திரை திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையிலான மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டி பியூனஸ் ஏர்ஸில் இரவு 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் பஞ்சாப் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் காசி அணி 1-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட காங்கிரஸ் முன்வர வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு அழைப்பு விடுத்துள்ளார். நெல் கொள்முதல் தொடர்பாக மாநிலங்களுக்கு மத்திய அரசு வழிகாட்டுதல் மட்டுமே வழங்கியதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மக்கள் நலத்திட்டங்கள் தொடர மீண்டும் திமுக அரசு அமைய வேண்டியது அவசியம் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். அஇஅதிமுக ஆட்சி பொறுப்பேற்றால் விவசாயத்திற்கு தடையின்றி மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். இந்தியா அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையிலான மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறவுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.